டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனங்களை ஆசையோடும் தாகத்தோடும் கவனமாக கேட்டு குறிப்பு எடுத்து வாழ்க்கையிலே இருதயத்திலே எழுதிக்கொள்ளும் எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:9 வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மகா உபத்திரவ காலம் முழுவதிலும் அல்லது உபத்திரவ காலத்தின் பெரும் பகுதியான நாட்களிலே வாழ்ந்தவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றிருப்பார்கள். மகா உபத்திரவ காலத்தின் ஒரு பகுதியில் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பாக சாத்தானின் கரத்தில் பூமி ஒப்படைக்கப்படவில்லை. சாத்தான் தனிப்பட்ட விதத்திலோ அல்லது நேரடியாகவோ கிறிஸ்துவுக்கு எதிராக ஜனங்களை எழுப்புவான். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-12 வசனங்களை வாசிக்கிறேன். வேத புஸ்தகம் இருக்குமென்றால் தயவு கூர்ந்து நீங்களும் திருப்பி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:9 முதல், அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலிராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பழைய ஏற்பாட்டின் கடவுளாகிய தேவனுடைய கற்பனைகளை காத்துக் கொள்ளுகிற மக்களிடம் இங்கே பேசுகின்றார். மகா உபத்திரவத்தின் காலத்திலும் 1000 வருட அரசாட்சியிலும் கூட பலிகள் செலுத்தப்படும் என்று வேதாமும் கூறுகின்றது. மிருகத்தின் ஆட்சியின் கீழ் ஒருவரும் இங்கும் அல்லாமல் அங்கும் அல்லாமல் நடுநிலை வகிக்க முடியாது என்பதை இந்த பகுதி தெளிவாக விளக்குகின்றது. மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்கள் பட்டினியாக இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:3 தெரிவித்தது. அதேவேளையில் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள் தேவ கோபாக்கினையை தங்கள் தலையின் மீது வருவித்துக் கொள்வார்கள். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து என்று வாசித்தோம். உக்கிரமாகிய மது என்பது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட உருவகமாகும். சங்கீதம் 75:8 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார், பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் பொறுமையாக இருக்கிறார். மனிதன் தன் பாவத்திலேயே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். கோபாக்கினையின் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது ஜனங்கள் அதனை குடிப்பார்கள். அது மட்டுமல்ல, அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று வாசித்தோம். நாம் காண்கிற அக்னியும் கந்தகமும் இல்லை என்றால் அதனை விடவும் மோசமானதாக இருக்கும். இது அடையாளமாக கூறப்பட்டது என்றால் நிஜமானதின் மங்கிய தன்மையை கூறுவதாயிருக்கும். அடையாளமாக கூறப்பட்டதை காட்டிலும் நிஜமானது தீவிரமானதாக இருக்கும். சோதோம் பட்டணத்தை அழித்தது நிஜ கந்தகமே. கிறிஸ்துவுக்கும் தேவதூதர்களுக்கும் காணக்கூடியதாகவே நரகம் இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் நரகத்தை பார்த்ததாக கூறப்படவில்லை. அப்படியானால் மகா உபத்திரவ காலத்தில் பூமியில் இடம்பெறும் சம்பவங்களை சபையானது அறியவில்லை. ஆனால் கிறிஸ்துவும் பரிசுத்த தூதர்களும் அதனை காண்கிறார்கள். இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையுடன் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13 வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவ ஆவியினால் முத்தரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரம் தரித்திருக்கிறபடியால் அவனே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பான். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே சோதனைகளை மேற்கொள்ளுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 19 வசனத்தை பார்ப்போம் என்றால், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். மகா உபத்திரவ காலம் என்னும் புயல் ஓயும் வரை அவர்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 13 வசனத்தை பார்ப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இந்த வசனம் அடக்க ஆராதனைகளிலே கூறப்படுகிறது, ஆனால் இது மகா உபத்திரவ காலத்திற்கு மாத்திரமே பொருந்தும். மகா உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்கள் 144,000 பேரும் இந்த காலத்திலே ரட்சிக்கப்பட்ட எண்ணிலடங்கா புரஜாதியாரும் தங்கள் ஜீவனை கர்த்தரிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். மகா உபத்திரவ காலத்தில் வாழ்வதை பார்க்கிலும் மரிப்பதே சிறந்தது. அந்த நேரத்தில் இந்த வசனம் ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். அவர்களுடைய வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவர்கள் கிரியைகள் அவர்களோடு செல்லும். ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணுவார். பவுல் இதனை இவ்விதமாக கூறுகின்றார், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இதை பிலிப்பியர் 3:23-26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் மரிக்க விரும்புவதில்லை, ஆனால் மகா உபத்திரவ காலத்தில் மரணத்தை விரும்புவார்கள். துக்கத்தோடும் பொறுமையோடும் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். அவர்கள் கொல்லப்பட்டால் சந்தோஷமடைவார்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் என்று வாசித்தோம். இது அவர்கள் தங்கள் உண்மைக்காகவும் பொறுமைக்காகவும் இந்த காலத்தில் அவர்கள் செய்த கிரியைகளுக்குமான பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை தெரிவிக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 வசனத்தை பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். பின்பு நான் பார்த்தபோது என்பது யோவான் செவிகளால் சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல கண்களால் பார்த்துக் கொண்டும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது. தொடர்ந்து வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேகம் என்பது ஒரு அடையாள குறிப்பாகும். மத்தேயு 24:30 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மேகம் என்பது செக்கினாவின் மேகம், பரலோகத்தில் காணப்படும் அடையாளம். அடுத்ததாக தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது திரும்பவுமாக இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் என்பதை தெரிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் நாயகன் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுவதுமாக அறிந்து கொள்ள இந்த புத்தகம் அவசியமானதாகும். இங்கே அவர் ராஜாவாக காணப்படுகிறார். தீர்க்க தரிசியாகவும் அல்ல, ஆசாரியனாகவும் அல்ல, ராஜாதி ராஜாவாக அவரது பணியை செய்ய ஆயத்தப்படுகிறார். பூமிக்கு அவர் திரும்பவும் வருவதோடு இந்த அவருடைய பணி இணைந்ததாய் இருக்கிறது. தமது கையிலே கருக்குள்ள அரிவாளும் என்பது பொல்லாதவர்களின் மீது வர இருக்கின்ற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அரிவாள் என்பது வேதாகமம் முழுவதிலும் 12 இடங்களிலேதான் இடம்பெற்றிருக்கிறது. அவற்றுள் 7 முறை இந்த பகுதியிலே இடம்பெறுகிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் கருக்கு என்பது 7 முறை வருகின்றது. அவற்றுள் 4 முறை இந்த பகுதியிலேதான் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. இங்கே உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்பது பூமியில் உள்ள மனிதர்கள் மீது வருகின்ற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறிவிட்டார். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:40 முதல் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 13:40 முதல், ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அக்கிரமக்காரரை சேர்த்து அக்கினியிலே போடுவார் என்பது உண்மையாய் நடைபெறப்போகிற ஒரு காரியம். இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்கிற நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மரணத்தை சந்திக்கும் முன்னர் அல்லது அவருடைய ரகசிய வருகை வரும் முன்னதாக அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலே நற்கிரியைகளை செய்ய முயல்பவர்களாக அல்ல, நற்கிரியைகளை செய்ய என்னிலே பலனில்லை என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காக அவரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக வாழும் சிலாக்கியத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே இதுவரையிலும் அறுப்பு என்பது கிறிஸ்தவ சாட்சியையும் விசுவாசிகள் அறுப்புக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் விசுவாசிகள் அறுக்க வேண்டியதில்லை, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளாகிய வசனங்களை விதைக்க மாத்திரமே செய்ய வேண்டும். மத்தேயு 13:10 இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சுவிசேஷம் எப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் விழுந்தது, எப்படிப்பட்ட கனிகளை தந்தது என்பதை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மனிதகுமாரன், அவரே விதைக்கிறவர். விதைகள் தேவனுடைய வசனம், நிலம் இந்த உலகம். ஒரு நாளில் அறுவடை நடைபெறும், ஆனால் உலகத்தின் முடிவு நாட்களிலே அது இடம்பெறும். நாம் இந்நாட்களிலே அறுவடை செய்ய வேண்டியதில்லை, நம்முடைய பொறுப்பு விதைக்க வேண்டியதே. எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, கிறிஸ்துதான் அறுக்கப் போகிறார். அறுவடையே காலத்தின் முடிவின் நியாய தீர்ப்பாகும். அதுவரை நீங்களும் நானும் உண்மையுடனும் உத்தமத்துடனும் ஆத்தும பாரத்துடனும் ஆயத்தத்துடனும் வேத வசனங்களை விதைக்க வேண்டும். ஒருவேளை நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்திலே பணி செய்கிறேனே, எந்த பயனும் இல்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் 7 வருடம், 13 வருடங்கள் வேலை செய்தும் 1-2 கனிகளையே பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காலத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவர் பெரிய உயிர் மீட்சியை கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நீங்கள் செய்கிற ஊழியத்திலே சோர்ந்து போக வேண்டாம். ஓய்வு நாள் பள்ளி எடுக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருந்தாலும் சரி, வாலிபர் மத்திலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பக்கத்திலே இருக்கிற கிராமங்களிலே போய் ஒவ்வொரு வாரமும் கருத்தோடும் கண்ணீரோடும் வசனங்களை விதைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் முயற்சிக்கான பலனை தந்தருளுவார். இந்த இடத்திலே பிரசங்கியின் புஸ்தகத்திலிருந்து 2 வசனங்களை உங்கள் முன்னாலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இந்த இடத்திலே நாம் பார்ப்பது போலவும் பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களாய் ஆனால் அதை குறித்து சோர்ந்து போகாதவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து நாம் விதைக்க தவறுவோம் என்றால் அறுவடை செய்ய தவறுகிறோம். எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, கருத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானம் செய்வோமா? பழைய ஏற்பாட்டில் தேவன் தமது குமாரனிடம் கூறுகின்ற ஒரு ஆலோசனையை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 2:7-9 வசனங்களை பாருங்கள். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் இடம்பெறவில்லை. இது கர்த்தர் இந்த பூமிக்கு 2 வரும்பொழுது இடம்பெறும். அப்பொழுது அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக வருவார். அறுக்கிறதற்கு காலம் வந்தது என்பது உலகத்தின் முடிவு வந்துவிட்டது என்று சொல்லுகிறது. அறுப்பு உலகத்தின் முடிவு. இதைத்தான் மத்தேயு 13:39 வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். அறுக்கிறதற்கான காலம் வந்துவிடும் என்பதனால் துரிதமாக வேத வசனங்களை விதைக்க வேண்டும். ஒருவரிடம் வசனத்தை கூறி அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. நாம் தேவனுடைய வசனங்களை மாத்திரம் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே செல்ல வேண்டும். தேவ ஆவியானவர் அதன் பலனை கவனித்துக் கொள்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்னதாக யாருக்கு வசனங்களை நாம் கூறப்போகிறோமோ அவர்களுக்காக கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய இருதயம் முதலாவது வசனத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி வைக்கும்பொழுது நாம் விதைக்கும் வசனங்கள் கனி கொடுக்கிறதாய் காணப்படும். இன்று அநேக பணிகளிலே கனிகள் காணப்படாமல் போவதற்கான ஒரு காரணம் சரியான ஆயத்தத்தோடு பணிக்கு செல்கிறதில்லை. வாரம் முழுவதும் வேலை செய்துவிட்டு ஓய்வு நாளிலே ஊழியத்திற்கு மட்டும் செல்வதிலே பயனில்லை. அந்த ஊழியத்திற்காக வாரத்திலே ஒரு நாள் நேரம் எடுத்து முழங்காலில் நின்று ஜெபித்து அந்த ஊழியத்திற்கு கடந்து செல்வோம் என்றால் அதிலே நிச்சயமாய் பலன் இருக்கும், அதிலே சந்தேகமே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அறுப்பிற்கான காலம் நம் முன்னே வைக்கப்பட்டுள்ளது என்று வாசிக்கிறோம். யோவேல் 3:13-14 வசனங்களை பாருங்கள். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பியிருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது, நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாயிருக்கிறார்கள், நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது என்ற எண்ணத்தோடு கூட தீவிரமாக கர்த்தருடைய வசனத்தை விதைக்க நம்மை அர்ப்பணிப்போமா?
இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மன்னம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. இயேசுவே, எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6.